الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபிகீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ, அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன், யாசி காப்புடைய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சு பயந்து, அவனால் விளக்கப்பட்ட பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் அதை தவிர்ந்து தக்குவாவை கடைபிடித்து மௌத்து வரைக்கும் வாழ்ந்து கொள்ளுமாறு அந்த வன்மையாக அந்த தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன், நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சோதனையில் எங்களுக்கென்று சில ஏவல்கள், நாம் எடுத்து நடக்க வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு பக்கத்தில் நாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்க வேண்டிய சில விளக்கல்கள் இருக்கின்றன. சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனை எதை விட்டும் தடுத்திருக்கிறானோ, எதுவெல்லாம் இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தீங்குகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ, அதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு அதை தடை செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் ஒன்றை செய்ய வேண்டாம், அல்லது சாப்பிட வேண்டாம், அல்லது பருக வேண்டாம் என்று எத்துணை தடைகளை போட்டிருக்கிறார்களோ, அதை தவிர்ந்திருப்பதில்தான் மனிதனுடைய, மனித சமுதாயத்துடைய வெற்றி இருந்து கொண்டிருக்கிறது. மீறி அதில் செயல்படுகின்ற பொழுது மனிதனுக்கு பாரிய விளைவுகளும் அழிவுகளும் மோசங்களும் நாசங்களும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, மனிதர்களுக்கு எதை சுத்தமானதாக நல்லவையாக இருக்கிறதோ அதை அவர்கள் அவர்களுக்கு ஹலால் ஆக்குவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மனித கோடிகளுக்கு ஹலால் ஆக்கியவை எல்லாம் அது பரிசுத்தமானது, தூய்மையானது, மனமானது. எதையெல்லாம் ஹராமாக்கி விலக்கி வைத்தார்களோ அது அசிங்கமானது, அருவறுக்கத்தக்கது. ஹபாயிஸ் என்ற வார்த்தை அல்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அது மிகவும் மோசமான ஒரு அமைப்பாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்டது இருக்கும் என்று அல்குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனித உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பதார்த்தங்களில் இன்று முழு உலகத்திலேயும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாமல், சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு கிடையாமல், முழு சமுதாயத்தையும் பீடித்திருக்கின்ற ஒரு நோய் இருக்குமாக இருந்தால் போதை வஸ்து பாவனையில் அதிகமானவர்கள் இன்று அதற்குள்ளே சிக்கி தவித்து மீள முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலேயும் விசேடமாக கஞ்சா என்று சொன்னால் அதை கொஞ்சம் பெரிதாக யோசிப்பார்கள், ஆனால் சிகரெட் என்று சொன்னால் அதை சர்வ சாதாரணமாக அதை ஒரு பாவம் என்றே கருதாத அமைப்பிலே வயதானிகள், வாலிபர்கள், சிறுவர்கள், சில நாடுகளிலே அநேகமான பெண்கள் கூட இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கசப்பான உண்மை நாம் அனைவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சில ஊர்களில் நாம் பார்த்திருக்கிறோம், எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற சிறிய சிறிய முஸ்லிம் கிராமங்கள் முற்றாக அந்த புகைத்தல் பாவனையை தடை செய்திருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது, அதை யாரும் விற்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் கூடாது. இப்படியான ஒரு சூழல் ஒவ்வொரு ஊரிலையும் அமுல் நடத்தப்படும் என்றிருந்தால் அந்த ஊரிலே வளர்கின்ற சிறுவர்கள் ஒரு நாளும் அந்த நோயினால் பீடிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நாம் யாவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமான கனவான்கள் என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை பற்றி ஆழமாக தெளிவு இருந்தால்தான் அதை செய்வதோ அல்லது விடுவதோ இந்த இரண்டுக்கும் மனிதன் முக்கியத்துவம் கொடுப்பான். ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள்ளே இருக்கின்ற சிறப்புகளை சரியாக தெரிந்தால் அதை ஆசையோடு செய்கின்ற ஒரு அமைப்பை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு பொருள் இருக்கிறது, அதனுடைய பாரதூரத்தை சரியாக தெரிந்தால்தான் அதிலே இருந்து நாம் விலகுவோம், ஒதுங்குவோம். இது உலகம் அறிந்த ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தக்வாவுக்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுது, வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருகிறது, வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருகிறது, தவழ்கின்ற ஒரு குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த குழந்தை சில நேரம் அந்த பாம்பு நெளிந்து ஒரு அமைப்பாக ஊர்ந்து செல்லுகின்ற காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது, சிரித்துக் கொண்டிருக்கிறது, அந்த பாம்பு ஒரு கணம் நின்று அந்த குழந்தையை பார்த்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியாது வந்திருக்கக்கூடிய ஜீவன் எவ்வளவு பாரதூரமானது, பயங்கரமானது என்று தெரியாது. என்ன செய்யும்? சிரித்துக்கொண்டு இன்னும் ஏதாவது விளையாட்டு காண்பிப்போம், அதை பிடித்து பார்ப்போம், அதை விளையாடி பார்ப்போம் என்று சொல்லி அந்த குழந்தை பாம்பை நோக்கி வேகமாக போகிறது. இதே கட்டத்தில் அந்த தந்தை வீட்டுக்குள்ளே வருகிறான், பாம்பையும் குழந்தையையும் மாறி மாறி பார்க்கின்ற அந்த முகத்திலே ஒரு கலவரம் ஏற்படுகிறது, ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. தடமாடுகிறான், அங்கு பார்க்கிறான், இங்கு பார்க்கிறான், காலை தூர்க்கிறான், தடியை தேடுகிறான். இப்படி இந்த குழந்தை தகப்பனுடைய பதட்டத்தை பார்த்து பயப்படுகிறது. ரெண்டு பேருடைய பயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதாம். தந்தை பயப்படுகிறார், அதனால் நான் பயப்படுகிறேன். ஆனால் தந்தை ஏன் பயப்படுகிறார் எங்களுக்கு தெரியும். வந்திருக்கக்கூடிய இந்த சாமான் இது சாதாரணமானதல்ல. ஒரு தடவை ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டால் சில நேரம் மரணம் கூட சம்பவித்துவிடும். அந்த பயம் தந்தையுடைய பயத்திற்கும் பிள்ளையுடைய பயத்திற்கும் வித்தியாசம். காரணம், தந்தை பாம்பை பற்றி ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார், அதனுடைய விபரீதத்தை புரிந்து வைத்திருக்கிறார். எனவே அதனோடு விளையாடுவதல்ல, அதை அதன் அருகாமையில் போவதற்கு கூட இவர் தயக்கம் காட்டுவார். ஏனென்றால் அந்த பாம்புடைய பரிபூர்ண அறிவு அந்த தந்தையுடைய மூளையிலே உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்திருக்கிறது. எதுவும் இப்படித்தான். ஒரு பாவத்தை விட்டு ஒழுங்க வேண்டுமா? அதனுடைய பாரதூரத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். இதனால்தான் அல்குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, இன்னமா யஹ்ஷவ்வாக மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை சரியாக பயப்படுபவர்கள் ஆலிம்கள். அல்குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை ஏவல் விளக்கல்களுடைய அந்த ஹகீக்கத்தை யதார்த்தத்தை யார் கற்று தேர்ந்திருக்கிறார்களோ இவர்கள்தான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவார். அதனால அல்குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா என்று ஆரம்பித்திருக்கிறது. தக்வாவுக்கு மூலம் இன்னும் இருக்க வேண்டும், ஒன்றை பற்றிய தெளிவும் அறிவும் இருக்க வேண்டும். பயந்து கொள்ளுங்கள் என்ற தக்வாவோடு அல்குர்ஆன் முற்று பெறுகிறது. 6666 வசனம் தக்வாவை பற்றி பேசுகிறது. உலகத்தில் இறங்கிய முதல் வசனம் இன்னும் படிப்பீராக, வாசிப்பீராக என்று பொருந்திய அர்த்தம் கொடுக்கப்படக்கூடிய இக்ரா என்ற வார்த்தையிலே ஆரம்பிக்கிறது. இதற்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவு எழுதுகிறார்கள், முதலாவது ஒரு விடயத்தை பற்றி சரியாக தெளிவு இருக்க வேண்டும். அந்த வகையிலே கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, சில கிராமங்கள் கூட இல்லாத ஒரு பாரம் என்பதே தெரியாத அந்த குச்சில், தீக்குச்சில் போன்ற அந்த சிகரெட்டுக்குள்ளே எத்தனை ஆயிரம் மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், புள்ளி விவரங்கள் அதாவது ஆராய்ச்சியாளர்களின் மூலமாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரொம்ப ஒரு பாரதூரமான ஒரு பாவம், அதற்கு முன்னால் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த புகைத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த புகையிலையின் மூலமாக செய்யப்படுகின்ற, அது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், சுருட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த புகையிலே இருக்கிறதே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்குள்ளே கிட்டத்தட்ட 3800 வகையான ரசாயனங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 3800 வகையான ரசாயனங்கள் அந்த புகையிலைக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது. அதை சிகரெட்டாக வடிவமைக்கின்ற பொழுது அதில் பெரிய ஒரு பகுதி நீக்கப்பட்டாலும் கூட அதனுடைய தாக்கத்தில் இருந்து இந்த உலகத்தில் எவராலும் தப்ப முடியாது. அந்த புகைத்தலை, அந்த புகைத்தலில் ஈடுபடக்கூடியவர்களும் தப்ப முடியாது. அருகாமையில் இருப்பவர் பாவம், அவரும் அந்த விபரீதத்தை விட்டும் தப்ப முடியாது. அந்த அளவுக்கு மோசமான சில ரசாயனங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை அதற்குள்ளே இருக்கிறது. 1 மில்லிகிராம் மனித உடம்புக்குள்ளே போனால் அவருடைய உயிரை பறிக்க அதுவே போதுமானதாம். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பொருள் தான் இந்த சிகரெட். நீங்கள் பாருங்கள், ஒரு பிஸ்கட் பக்கெட்டை எடுத்து பாருங்கள், அதற்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும். ஒரு கிளான் பொட்டலை எடுத்து பாருங்கள், அதை தலைக்கு பூசுகின்ற எண்ணெய்கள் எடுத்து பாருங்கள், அதற்குள்ள உள்ளடக்கப்படுகின்ற பொருட்கள், இதற்குள்ள என்னென்ன அமைந்திருக்கிறது, எவ்வளவு சுகர் இருக்கிறது, எவ்வளவு என்னென்ன அமைந்திருக்கிறது என்று பட்டியலிடப்பட்டிருக்கும். உலகத்தில் பட்டியலிடப்படாமல் விற்கப்படுகின்ற ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அது கொண்டிருக்கிறார்களே, அந்த சிகரெட், அந்த பீடி, அந்த சுருட்டு, இவைகள் தான் பட்டியலிடப்படாமல் விற்கப்படுகின்ற ஒரு பாரதூரமான பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உலக சுகாதார மையம் அதை சரியாக, நீங்கள் என்னென்ன ரசாயனம் இருக்கிறது என்று பட்டியலிட்டால் புத்திசாலி யாரும் அதனை யூஸ் பண்ண மாட்டார்கள், உங்களுக்கு வியாபாரம் குறைந்துவிடும். நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை பாதிக்கக்கூடியவர்களுக்கு பாரிய விளைவு ஏற்படும். அது புற்றுநோயை உருவாக்கும் போன்ற பயங்கரமான வாசகங்களை அதிலே எழுதித்தான் நீங்கள் அதை விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. அதனால்தான் அந்த மாதிரியான வாசகங்கள் குடிக்கின்ற அந்த சிகரெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், இது புற்றுநோயை உருவாக்கும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வகையான அந்த அம்சம் தான் இந்த புகைத்தல். மதீனா மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே மஸ்ஜித், அதாவது மஸ்ஜித் இஜாபா என்று சொல்லி ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. அதிலே இஷா தொழுகைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேக், மதீனா பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் இரவிலே எழுந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிகரெட்டுடைய விபரீதத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த மக்கா, அந்த சவுதி நாட்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவர் சொல்லிக் காட்டுகிறார். சிகரெட் குடிக்கிறார் தகப்பன், குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது, எவ்வளவு சிகிச்சை அளித்து பார்த்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் இறுதியாக கண்ணாடி பெட்டிக்குள்ளே அந்த குழந்தை இருக்கிறது. தகப்பன் வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை தகப்பனை நோக்கி கடைசியாக கையை சைக்கிறது, தகப்பனும் கையை சைக்கிறார். அதுதான் அந்த குழந்தையுடைய உடலிலே அசைந்த இருப்பு. அந்த கையை செய்தலோடு அந்த குழந்தை இறந்து விட்டது. டாக்டர் பார்க்கிறார், வந்திருப்பவர் தகப்பன் என்பதை உணர்கிறார், ஆவேசமாக அவருடைய குழந்தை பிடித்து குலுக்குகிறார். நீ செய்த தவறுதான், இன்று உன் குழந்தை பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக புகைத்தல், அரபிகள் அதிகமாக பாவிப்பார். அவர்கள் போகின்ற வாகனம் ஏசி, அவர்கள் தூங்குகின்ற அறை ஏசி, அவர்கள் வாழுகின்ற வீடு அவர் குளிர்மயமாக்கப்பட்டிருக்கிறது, குளிரூட்டப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே குழந்தையை வைத்துக் கொண்டு ஊதி தள்ளுகிறார். வாகனத்திலே போகும் பொழுதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாலா பக்கங்களினாலும் எல்லா கிளாஸும் அடைக்கப்பட்டிருக்கும். அவர் சர்வ சாதாரணமாக அந்த டிரைவர்மார் அந்த புகைத்தலை பாவனை பாவிப்பார். வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே பாவிக்கிறார். அந்த புகை சென்று 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 அந்த புகையின் தாக்கத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. சொன்னார்களாம், நீ உன்னுடைய குழந்தையை கொலை செய்து விட்டாய். இந்த விபரீதம் தெரியாமல் சில பேர் அறைக்குள்ளே, மனைவிமார்களுக்கு பக்கத்திலே, சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சில இடங்களில், மாணவர்களிடத்திலே பணம் கொடுத்து சிகரெட் வாங்க அவர்கள் அனுப்பக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்களையும் உலகம் கண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய பாரதூரம் இவர்கள் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. அது உடலுக்கு தீங்கை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தீனோடு விளையாடுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய பணத்தோடு விளையாடுகிறது. இன்னொரு மனிதனுடைய உணர்வோடு விளையாடுகிறது. எத்தனை பாவங்கள் அந்த ஒன்றுக்குள்ளே உள்ளடங்குகிறது. சுபஹானல்லாஹ். சிகரத்திலே ஊறி ஊறி சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பயானை கேட்டுவிட்டு வெளியே வந்து அந்த ஆலிமடத்திலே போய் விசாரித்தாராம், சுவர்க்கத்திலேயும் புகைத்தல் இருக்குமா? அவர் பார்த்தார், இது என்ன இவ்வளவு பெரிய ஆச்சரியமானவனாக இருக்கிறார், என்ன பதில் சொல்லுவது? ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், மனது விரும்பிய அனைத்தும் சுவர்க்கத்திலே இருக்கிறது. இவன் கேட்கக்கூடிய சங்கடம், இந்த சங்கடம் இருக்கிறது, அசிங்கமானது. ஒரு இக்கண்ணாவை வைத்து அவன் கேள்வி கேட்கிறான். சொன்னாராம், சிகரெட் கிடைக்கலாமானால் நெருப்பெடுக்க வேண்டுமாக இருந்தால் நரகம் போக வேண்டி வரும். நரகத்தில் இல்லாதது மண், பசுமையான மண் இருக்கிறதே, இது நரகத்தில் கிடையாது. சுவர்க்கத்தில் இல்லாத ஒன்று இருக்குமாக இருந்தால் நெருப்பு. கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில பேரிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படியான ஒரு பாவம் நேரடியாக இருக்கவில்லை. சில பேர் அதை வைத்து சிகரெட் என்ற வார்த்தை குர்ஆனில் ஹதீஸில் வந்திருக்கிறதா என்று கேட்பார்கள். இவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவது? இதற்கு தீர்ப்பு கொடுக்காவிட்டால் மார்க்கத்தில் குறையிருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அல்லது இவ்வளவு அசிங்கமான மோசமான ஒரு செயல் மார்க்கத்திலே ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வர வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிகரெட்டை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டால், சிகரெட் என்றால் அது பெரும்பாலும் நெருப்போடு சம்பந்தப்பட்டது. யார் இந்த உலகத்திலே எதை அதிகமாக நேசிக்கிறாரோ, யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, கியாமத்திலே அவனோடு அல்லது அவரோடு இருப்பார் என்பது ஹதீஸ். சில புகை பாவனையில் ஈடுபடக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தூங்கப் போகும் பொழுது தூங்குவதற்கு முன்னால் ஒன்று வேண்டும். இரவிலே விழிப்பு வந்தால் ஸ்லீப்பர் போடுகின்ற சத்தம் கேட்கும். இரவிலே அந்த விழித்த நேரத்திலே அவர் பாவனை செய்வதற்காக வேண்டி ஒன்றை வாங்கி தலையணைக்கு கீழால் வைத்துக் கொள்வார். காலையிலே எழுந்து சில நேரம் தீ குடிக்க முன்னால் அல்லது சில நேரம் தீயோடு சேர்த்து அல்லது அந்த தேநீருக்கு பின்னால் ஒன்றை குடித்தே ஆக வேண்டும். தேநீர் குடித்ததற்கு பின்னால் கலக்குகின்ற வயிற்றுடைய அந்த கழிவு பொருட்களை மனசல கூடத்துக்குள் கொண்டு போய் கொட்டும் நேரத்தில் அதற்குள்ளே ஒரு சிகரெட் வேண்டும். சாப்பிட்டதற்கு பின்னால் ஒன்று பத்த வைக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தூங்கும் பொழுதும் தூங்கி எழுந்த பின்னும் இடையிலே விழிப்பு வந்த பின்னும் சாப்பிட முன்னாலும் சாப்பிட்ட பின்னாலும் சாப்பிட்ட சாப்பாட்டை கழிக்கும் முன்னாலும் அல்லது கழிக்கும் போதிலும் எந்த நேரத்திலும் அதிகமாக நெருப்போடு யார் தொடர்பு வைக்கிறார்களோ, கபருக்குள்ளேயும் நெருப்போடு இருப்பார்கள், கியாமத்திலேயும் நெருப்போடு எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு பதிலை அவர்கள் சொன்னார்களாம். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில பேர் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இது உடலுக்கு எவ்வளவு மோசமான தீங்குகளை விளைவிக்கிறது. உலக சுகாதார மையம் 1997 கொடுத்த அறிக்கையிலே மனித படுகொலையில் மனிதனுடைய உயிருக்கு உலை வைக்கக்கூடிய கர்மங்களில் இந்த புகைத்தல் இரண்டாம் இடத்தை வகிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் புகைத்தலின் மூலமாக மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார். 30 லட்சம் பேர். இலங்கையில் மாத்திரம் வருடாந்தம் 20,000 பேர் இந்த புகை பாவனையின் மூலமாக மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கட்டில்களில் 37% கட்டில்கள் புகைத்தலின் காரணமாக ஏற்பட்ட நோயாளிகளுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று இலங்கை சுகாதார அமைச்சு புள்ளி விவரத்தோடு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. 37% நோயாளிகள் புகைத்தலை பாவித்த காரணத்தினாலே நோயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்காக அப்பாவி மக்களை எல்லாம் தரையிலே அப்படியும் இப்படியும் கிடத்திவிட்டு இவர்களுக்காக கட்டில்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வங்கி புகையிலை தொழிலை முன்னேற்றுவதற்காக வேண்டி கடன் உதவி கொடுப்பதை 1997 அடியோடு நிறுத்திக் கொண்டு விட்டது. ஏனென்றால் இது உலகத்தை மாசுபடுத்தக்கூடியது. இது மனிதனுடைய சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இதன் மூலமாக 25 வகையான பயங்கரமான நோய்கள் உருவாகிறது. இதெல்லாம் நவீன விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள். 25 வகையான பயங்கரமான நோய்கள். உதட்டு புற்றுநோய் உருவாகும், உதட்டு புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரலிலே புற்றுநோய் ஏற்படும், வாய் புற்றுநோய் ஏற்படும், இருதய நோய், ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவோமே, வாய்க்கு லேசான வார்த்தை, ஆனால் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், வாங்குகின்ற எடுக்கின்ற மூச்சு அப்படியே நின்று விடுகிறது, ரூகம் தெரியாமல் இருக்கிறது, எவ்வளவு ஒரு துண்டாட்டமான ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு 30 வினாடிகள் எங்களுக்கு மூச்செடுத்து வாங்காமல் இருக்க முடியுமா? கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமான நோய்கள். இருதய நோய் அவரை பீடிக்கும். இரத்தம் ஓடுகின்ற நரம்புகளுக்குள்ளே அந்த இரத்தம் அப்படியே, அதாவது தொழுந்துவிடும், பிளாக் என்று சொல்லுவோம், ரத்தம் சீராக அந்த இரத்த ஓட்டத்தை அது தடை செய்யும். இருந்தால் புகையை உள்ளே இழுக்கிறார்கள். ஒரு விளக்கை எரித்து வையுங்கள், ஒரு லாம்பை பத்த வையுங்கள், அந்த வீடு முழுக்க கருப்படையும். ஒரு தடவை ஒரு நாள் ஒரு விளக்கு பற்றுகிறது, ஒவ்வொரு நாளும் 15 தடவை, ஒவ்வொரு நாளும் 10 சிகரெட், ஒவ்வொரு நாளும் 20 சிகரெட் குடித்தால் உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? கட்டியமான சகோதரர்களே, படந்து படந்து அந்த இரத்த ஓட்டத்தை அப்படி உரைய செய்துவிடும். அடுத்தது மோசமான ஒரு நோய், ஆண்மை குறைவு ஏற்படும். ஆண்மை குறைவு, இதன் மூலமாக ஆண்மை குறைவு, அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. சிகரெட் குடிப்பவர்களுக்கு இயற்கை பசி ஏற்படாது, அவர்கள் பெரிய கவனம் செலுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தேனியும் ஒரு சிகரெட்டும் கிடைத்தால் போதும், அல்லது ஒரு பிளான்டியும் ஒரு இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு புகைத்தல் பாவிக்கக்கூடிய சிகரெட்டோ அல்லது பீடியோ சுருட்டோ வயதுக்கு ஏத்த மாதிரி ஒன்று கிடைத்தால் அவர்கள் வயிறு நிரம்பி விடுவார். தப்பான உணவுகள் உடலுக்குள்ளே போகாது, சாப்பாட்டில் அவ்வளவு அக்கறை செலுத்த மாட்டார். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, சிகரெட் புகைப்பவர்களுடைய நாக்கு மரத்து போய்விடும், ருசி அறியாது, சுவை உணர்ச்சியை அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாக்கு இழக்க வேண்டி வரும். அதிகம் சாப்பிடவும் மாட்டார்கள், சாப்பாட்டில் இன்பமும் இருக்காது, ருசியான சாப்பாடு அந்த வாய்க்கு படவும் செய்யாது, அதனால் சாப்பாட்டை குறைப்பார்கள், வாய்க்கு ருசி தேடும் காரமான பொருட்களை சாப்பிடுவார்களாம். ஏற்கனவே சாப்பாடு குறைவு, குடல் காய்ந்து போயிருக்கிறது, வாய்க்கு ருசியா உப்பாக உழைப்பாக குளிப்பாக இவர்களுக்கு தேவைப்பட்டு அந்த வெறும் குடலிலே அந்த சாப்பாட்டை போட்டு திணித்ததற்கு பின்னால் குடல் புற்றுநோய் ஏற்படும், குடலிலே பாரிய நோய்கள் ஏற்படும், உடலில் பலம் குறையும். கொஞ்சம் தூரம் ஓட சொல்லுங்கள் பார்ப்போம், அவரால் ஓட முடியாது. கொஞ்சம் நடக்க சொன்னால் அவரால் நடக்க முடியாது. உடல் வளர்ச்சி குன்றிவிடும். சிகரெட் புகைப்பவர்களுடைய முகத்தை பாருங்கள், அது இரண்டு சைட்லையும் குழி விழுந்திருக்கும், கண்ணுக்குள்ளே கண் குழி விழுந்திருக்கும், உதடு கருத்து போயிருக்கும், தோல் சுருக்கமடைந்திருக்கும், கண் ஒரு வகையான மஞ்சள் நிறத்தோடு அந்த கண்கள் காட்சி அளிக்கும். இதெல்லாம் சிகரெட் குடிப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற நோய்கள். உலக சுகாதார மையம் பட்டியல் போட்டிருக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்றை இழந்தவர் மாதிரி இருப்பார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது இந்த விபரீதங்களை தெரியாமல் சிறு வயதிலே பழகிய இந்த பழக்கம் மனிதனை இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. இது உடல் ரீதியான ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்கள். தீனுடைய விடயத்தை எடுத்து பார்த்தால் இவர்கள் அமளி பாதத்தில் அவ்வளவு இன்பம் காட்ட மாட்டார்கள். நேரத்தில் மஸ்ஜிதுக்குள் இருப்பதென்றால் அவர்களுக்கு விஷம் குடிப்பது போன்றிருக்கும், நோன்பு பிடிப்பது என்றால் அதை பெரிய கஷ்டமாக இவர்கள் கருதுவார்கள். உபதேசம் நடக்கக்கூடிய ஒரு பயான் மஜ்லிஸ், தீனுடைய மஜ்லிஸிலே அமர்வதற்கு அவருக்கு இருப்பு கொள்ளாது, அடிக்கடி வெளியே போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். நல்லவர்களோடு பழகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது, அல் இபுத்தியாத் அனில் அஹியார் கிதாபுகள் எழுதுகிறார்கள், நல்லவர்களோடு இருக்க விரும்ப மாட்டார். ஒரு பயணம் போக போகிறார்கள், இதை நாம் யதார்த்தத்தில் பார்த்திருக்கிறோம். போகின்ற வாகனத்திற்குள்ளே ஒரு கண்ணியமான மனிதர் இருக்கிறார், ஒரு ஆலிமோ அல்லது ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு டாக்டரோ அல்லது ஊரிலே கொஞ்சம் மதிப்பானவரோ அல்லது குடும்பத்திலே கொஞ்சம் வயது முதிர்ந்த கண்ணியமானவரோ இருந்தால் அந்த வாகனத்தை விட்டு எப்படியாவது கலர பார்ப்பார். புகைத்தலில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கண்ணியத்தை உணர மாட்டார். அவருக்கு இருக்கும் 40 வயது, அவர் வாடா போடா என்று பேசக்கூடியவரை பார்த்தால் 18 வயதுக்குள்ளே இருப்பார். ஒரு வகையான தோழமை கொள்வார். காரணம், அவரிடத்திலிருந்து அப்பொழுதுதான் அந்த பொருளை வெக்கமில்லாமல் கூச்சமில்லாமல் அச்சமில்லாமல் கேட்டு வாங்க முடியும். பார்த்திருப்போமா இல்லையா? பாடசாலை படித்து முடிக்கின்ற நேரம் பாடசாலைக்கு விடவே இல்லாத சிறுவனாக இருந்திருப்பான். கொஞ்சம் மீசை முளைத்து தாடியிலே ஓரிவி முடிவுடைத்ததற்கு பின்னால் அவனை தன்னுடைய தோளோடு தோல் உள்ளவனாக ஆக்கிக் கொள்வார்கள். தன்னுடைய கண்ணியத்தை அவர் மதிக்க மாட்டார். தீனுடைய குறைபாடு, தொழுகை அமளி பாதத்திலே சோம்பேறித்தனம் பிறக்கும். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, இதன் மூலம் ஏற்படுகின்ற விபரீதங்கள் சுபஹானல்லாஹ். பணம் எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது? உலகத்திலேயும் 110 கோடி பேர் புகைத்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது கணக்கெடுப்புக்கு வந்த தொகை. 110 கோடி பேர் புகைத்தல் பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதில் ஒவ்வொரு நிமிடமும் 1,30,00,000 பேர் சிகரெட் குடித்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிகரெட் எவ்வளவு தெரியாது? 20 அல்லது 25 ரூபாய் இருக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு 1,13,000,000,000, கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் புகைத்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிடத்திற்கும். இலிருந்து மாத்திரம் புகைத்து தள்ளுகின்ற இந்த சிகரெட்டுக்காக வேண்டி இலங்கை கொடுக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 4 ஆண்டு 15 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த சிகரெட் கம்பெனிக்கு இலங்கையிலிருந்து மாத்திரம் நிதி திரட்டப்படுகிறது. இவ்வளவு ஆபத்தான, இவ்வளவு பேரழிவுகளை உருவாக்கி, இவ்வளவு பாரிய நஷ்டத்தை உருவாக்குகின்ற இந்த பொருளை ஏன் அரசாங்கம் தடை செய்யாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். இந்த இடத்திலே முட்டாள்தனமாக எல்லா நாட்டு அரசாங்கமும் செயல்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் சிகரெட்டின் மூலமாக 12% வரி அறவிடப்படுகிறது என்றால் அந்த சிகரெட்டின் மூலமாக ஏற்படுகின்ற நோய்களுக்கு அரசாங்கம் செலவழிக்கின்ற தொகையை கணக்கு பார்த்தால் 22% தொகையை அந்த நோயாளிகளுக்காக வேண்டி செலவழிக்கிறார். சில தனிப்பட்ட அமைச்சர்மார்கள், சில தனிப்பட்ட நபர்களுடைய லாபத்திற்காக வேண்டி இது பண்டை மாற்று வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் வெளியான விடிவெள்ளி பத்திரிகையில் மே 31 தேதி புகை இலை ஒழிப்பு தினமாக உலக சுகாதார மையம் அதை அறிக்கை விட்டிருக்கிறது. அந்த தினத்திலே வெளிவந்த அந்த பத்திரிகையிலே ஒரு புள்ளி விவரம், சமூர்த்தி நிறுவனம் இருக்கிறது, இவர்கள் ஒரு ஆச்சரியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். புகைப்பவர்களில் அதிக 60% ஒரே நேரத்தில் முழுக்க ஒரு பக்கெட்டை பணம் கொடுத்து வாங்க வசதி இல்லாதவர்கள். புகைத்தல் பாவனையில் ஈடுபடக்கூடியவர்களில் 60% ஒரே நேரத்திலே ஒரு முழுப்பக்கெட்டை வாங்கக்கூடிய வசதி இல்லாதவர்கள். அரசாங்கம் வருடத்திற்கு சமூர்த்திக்காக வேண்டி ஒதுக்கும் நிதி 825 கோடி ரூபாய். நாம் புகைக்கின்ற அந்த பணம் எவ்வளவு ஒரு பாரிய அழிவை ஏற்படுத்துகிறது பாருங்கள். 825 கோடி ரூபாய் வருடாந்தம் இலங்கையில் சமூர்த்தி பெறுபவர்களுக்காக வேண்டி அரசாங்கம் ஒதுக்குகிறது. இதில் சமூர்த்தி வாங்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் சிகரெட்டுக்காக வேண்டி வருடாந்தம் செலவழிக்கக்கூடிய தொகை 1,825 கோடி ரூபாய். சமூர்த்தி பெறுபவர்கள் நான் நினைக்கிறாக கூட 1,500 ரூபாய் தான் ஒரு குடும்பத்திற்கு சமூர்த்தி பணமாக கொடுக்கப்படுகிறது. அரசாங்கம் அந்த பணத்திற்காக 825 கோடியை ஒதுக்கி இருக்கிறது. சமூர்த்தி வாங்கக்கூடிய புகையர்கள் மாத்திரம் தன்னுடைய வருடாந்த செலவு 1,825 கோடி ரூபாய். 20 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளும், ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு 10 சிகரெட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தனக்கு தெரியாமல் செலவழிக்கிறார். ஆனால் இதே இந்த புகைத்தல் செய்யக்கூடிய இந்த மனிதனுடைய ஒரு குழந்தை போய், வாப்பா நாளைக்கு பாடசாலைக்கு புதிய கொப்பி வாங்கிக் கொண்டு வருமாறு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மாதம் தானே வாங்கினோம், பழைய கொப்பி இருக்கிறது, சில தாள்களை கிழித்து விட்டு இதை கொண்டு போய் என்று அகற்றுவார். மன ரீதியில் அந்த குழந்தை பாதிப்படைகிறது, அவருடைய படிப்பு தடைப்படுகிறது. ஒரு அழகான ஒரு சப்பாத்தை வாங்கி கொடுக்க மாட்டார். நாலு பேரோடு சேர்ந்து சில பொருட்களை வாங்கக்கூடிய வசதி அந்த குழந்தையுடைய கைக்கு இவருக்கு கொடுக்க முடியாது. குழந்தை பசியாக இருந்தாலும், மனைவிக்கு மாத்திரை எடுக்காவிட்டாலும் அந்த சிக்கரத்துக்காக இவர் முதலாவது ஒதுக்கி விடுவார். கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தில் முதலாவது கடையிலே போய் வாங்கும் பொருள் அந்த நெருப்பாகத்தான் இருக்கும். அதற்கு பின்னால் வாங்க அனைத்தையுமே அது சுட்டெரித்துவிடும், பறக்கத்தில்லாமல் போய்விடும். ஏனென்றால் இரவை முடிக்கிறார் நெருப்பில், காலையை துடக்கிறார் நெருப்பில், வாழ்க்கை முழுக்க நெருப்பாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு பணம் வருடாந்தம் அந்த சிகரெட்டின் குடித்ததன் மூலமாக நோயாளியாக கூடியவர்களுக்கு அரசாங்கம் செலவழிப்பது 8,000 கோடி ரூபாய். சுபஹானல்லாஹ். பிரியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது பண ரீதியில் ஏற்படுகின்ற தாக்கம். இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் நவீன விஞ்ஞானிகளும் பெரும்பெரும் புத்திஜீவிகளும் இந்த சிகரெட்டை பற்றி அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்களும் அவர்கள் ஆராய்ந்து சொன்ன முடிவுகளும். சரி, எங்களுடைய மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தில் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புகைத்தலின் மூலமாக ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தப்பட்ட மாதிரி வருடத்திற்கு 30 லட்சம் பேர் உயிரை துறந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நாட்டில் மாத்திரம் 20,000 பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார் என்றால், இது ஒரு வகையான உயிருக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ, உடனடியாகவோ கொஞ்சம் கொஞ்சமாகவோ மனித உடம்புக்கு தீங்கிழிக்கும் என்றால் அதை இஸ்லாம் அடியோடு அதை ஹராமாக்குகிறது. அது உடனடியாக நடந்தாலும் சரி, அல்லது பிறகு நடந்தாலும் சரி. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, வலா துல்கூ பி ஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்களை நீங்களே நாசத்தின் பக்கம் போட்டுக் கொள்ள வேண்டாம். அல் குர்ஆனுடைய ஆணித்தரமான ஒரு வசனமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. வலா தக்துலூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம். அல் குர்ஆன் சொல்கிறது, எந்த விதமான நியாயமும் இல்லாமல் இன்னொரு ஆத்மாவை கொலை செய்வது மகா குற்றம். ஒரு மனிதனுக்கு யோசிக்க முடியாது, இன்னொருத்தனை தானே கொலை செய்யக்கூடாது. நானே நின்று கொண்டு கொண்டால், கொலை செய்து கொண்டால், தற்கொலை புரிந்து கொண்டால், அதற்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது. உன் உடம்புக்குள்ளே ஊசலாடுகின்ற ரூ உனக்கு சொந்தமானதல்ல, அது இறைவனுக்கு சொந்தமானது. ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டினால் இஹ்ராமுடைய விலக்கல்கள் ஞாபகப்படுத்தப்படும். உடம்பிலே இருக்கின்ற ஒரு முடி கூட கலரக்கூடாது. சொரிகின்ற பொழுது மிச்சம் ஜாக்கிரதையாக சொறிவார்கள். நகங்களை நேரகாலத்தோடு வெட்டிக் கொள்வார். ஒரு துண்டு நகம் பீந்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் அதையும் கலட்ட முடியாது. அந்த ஹிராமுடைய, அந்த உம்ராவுடைய கடமைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வரைக்கும் வைத்தோம், ஹிராமுடைய நியத்து வைத்தோம், காத்திலே நியத்தை வைத்தோம், தவாப் செய்தோம், சாயி செய்தோம், முடியை இறக்கிக் கொண்டோம். 4 கடமைகள் முடிந்து விட்டது. அடுத்த கட்டளை வருகிறது என்ன? முழு தலையையும், அதாவது நீங்கள் இறக்கிக் கொள்ளுங்கள். சையை முடித்ததற்கு பின்னால் உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் போனால் தெரியும், முடியில் எல்லா பக்கத்தின் அலையும் குறைக்கவே. என்ன, இஹ்ராம் கட்டிலிருக்கு பின்னால் ஒரு முடி கூட கலரக்கூடாது? தவாஃபும் சையை முடிந்ததற்கு பின்னால் எல்லா பக்கத்தினாலும் முடியை குறைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. குந்தி என்றால் குந்த வேண்டும், எலும்பு என்றால் எலும்ப வேண்டும். அது ஏன், எதற்கு என்று எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆரம்பத்தில் இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் உன் உடம்பிலே முளைத்திருக்கின்ற ஒரு முடிக்கு கூட நீ சொந்தம் கிடையாது. அது எனக்கு சொந்தமானது, கலட்டக்கூடாது. சும்மா வெட்டி எறிகின்ற நகம், அதை கூட உன்னால் வெட்டி எறிய முடியாது. அது உனக்கு சொந்தமானதல்ல, அது எனக்கு சொந்தமானது. இருக்கும் அமைப்பில இருக்க வேண்டும் என்றால் இது அல்லாஹ்வுடைய சட்டம். எங்களுடைய உயிருக்கு உடை வைத்துக் கொள்ளக்கூடியது இதை யாராலும் செய்ய முடியாது. இந்த அல்குர்ஆன் வசனம் இதை தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது பண ரீதியான வீண்களையும் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினேன். 200 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிப்பவர் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு? 6000 ரூபாய். ஒரு வருடத்திற்கு 72000 ரூபாய். 10 வருடம் இவர் புகைப்பழக்கத்திற்கு ஆளாகியவராக இருந்தால் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், 720000. 20 வருடம் குடித்திருந்தால் 14,40,000. குடும்பத்தில் ஒரு 4 பேர் ஹஜ்ஜை முடித்து விடலாம். குடும்பத்தில் ஒரு 4 பேர், 3 பேர் அழகான முறையில் ஹஜ்ஜை முடித்திருக்கலாம். கியாமத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார், உன் கடமைகளை சரியாக செய்தாயா? ஆம் செய்தேன், தொழுதிருக்கிறேன், நோன்பு பிடித்திருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன், ஏன் ஹஜ்ஜி செய்யவில்லையால் எனக்கு வசதி இருக்கவில்லை. எனவே வசதி இருக்கவில்லை. மலக்குமார்களை அழைத்து இவருடைய கணக்கு அறிக்கையை கொண்டு வாருங்கள், சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் எப்படி வந்தது, அது எப்படி செலவழிக்கப்பட்டது, ஒவ்வொரு அமைப்பிலையும் செலவழிக்கப்பட்ட கணக்கு வேறு வேறாக பிரித்திருக்கப்படும். அதில் சொல்லுவாராம், சில நேரம் மலக்குமார்கள் சொல்லத்தான் செய்வார்கள், இவர் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சிக்கரத்துக்காக வேண்டி செலவழிக்கின்ற பணம் 20 வருடம் குடித்திருக்கிறார், 14,00,000 இவர் செலவழித்திருக்கிறார். இப்பொழுதெல்லாம் இவருடைய முகத்தை பார்ப்பான், அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் இவர் கீழே பார்ப்பாரா? இவர் என்ன செய்வார்? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, 50,000 வருடத்தை அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு வைத்திருப்பதை வீணுக்கல்ல, விளையாட்டுக்கல்ல, ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காட்ட வேண்டும். இதை சிந்திக்க மாட்டார். நாளைக்கு 200 ரூபாய் காலை எடுத்து அதை அப்படியே சுருட்டி அதை எரிக்க வைத்து கையில வைத்துக் கொண்டு அந்த புகையை ஊனத்திலே யாராவது புத்திசாலி என்று சொல்வார்களா, அல்லது அவரை அவரை முட்டாள் என்று சொல்வார்களா, மாட்டார்களா? நான் நினைக்கிறேன், இந்த 100 ரூபாய் தாளை பற்ற வைத்தால் சிகரெட் குடிப்பதை விடவும் இவனுக்கு குறைந்த பாவம் தான் கிடைக்கும் என்று. அவன் மூலம் இவருக்கும் ஆபத்தில்லை, வேறு யாருக்கும் ஆபத்தில்லை, அந்த பணம் மாத்திரமே அளிக்கப்படுகிறது. ஆனால் புகைத்து தள்ளுகிறது, யாரையாவது முகத்திலே காரி துப்புவதை நாம் விரும்புவோமா? அதை விட மோசமானதுதானே, புகையை மல மக்களுக்கு மத்தியிலே நாம் உள்ளே இழுத்து அந்த அசிங்கமான துருவாடையோடு வருகின்ற அந்த புகையை வெளியே தள்ளுகிறோம். இந்த அனைத்து காரணங்களையும் வைத்துதான் கால உலமாக்கள் இதை சுத்தமான ஹராம், அகில இலங்கை ஜம்மியத்துடமாவுடைய உறுதியான முடிவும் இது ஹராம் என்பதுதான். அது மாத்திரமல்ல, இதனால் எத்தனை முஸ்லிம்களை நாம் நோவினைப்படுத்துகிறோம். மன் ஆதா முஸ்லிமன் ஃபக்கத் ஆதானி, யார் ஒரு முஸ்லிமை நோவினைப்படுத்துகிறாரோ அவர் என்னை நோவினைப்படுத்திய மாதிரி, ஒமன் ஆதானி ஃபக்கத் ஆதல்லா, யார் என்னை நோவினைப்படுத்தினானோ அவன் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தி விட்டான். அது விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சொன்னார்கள், யார் பச்சை வெள்ளப்பூட்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டாரோ, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அவர் எங்களை விட்டு பிரிந்திருக்கட்டும், அவர் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு நெருங்கவும் வேண்டாம். ஃபலா யக்ருபல்ல மஸ்ஜிதரா, மஸ்ஜிதுக்குள்ளே வாரதல்ல, மஸ்ஜிதை நெருங்கவும் வேண்டாம். எதை சாப்பிட்டார்? வெங்காயத்தையும் வெள்ளப்பூட்டையும். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் இரவிலே சாப்பிடுவது அவர்களுக்கு அது ஹராமும் அல்ல, சுத்தமாக ஹலாலாக்கப்பட்டது. ஹலாலாக்கப்பட்ட ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அதன் மூலம் பக்கத்திலே நிற்பவருக்கு ஏதாவது இடங்கள் இருக்குமாக இருந்தால் அதை கூட தடை செய்திருக்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை இருக்கிறது, அது உனக்கு தேவையில்லை, நீ வர வேண்டாம். ஹராமாக்கப்பட்ட ஒரு அருவறுப்பான துருவாடையை வாயில இருந்து வீசுகின்ற ஒரு சிகரெட்டை குடித்து விட்டு சப்பில எப்படி வந்து நிற்க முடியும்? கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை பார்த்து யாரும் சி என்று சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. அந்த அமைப்புக்குத்தான் ஒவ்வொரு முஸ்லிம் உலகத்திலே வாழ்க்கை நடத்த வேண்டும். சரி, இறுதியாக இவ்வளவு மோசமான ஒரு பொருள் மனிதர்களுக்கு தொழுகையாளிகளுக்கு மாத்திரமல்ல இவர் நோவினை கொடுப்பது, மலக்குமார்களும் இவரின் மூலமாக அருவறுப்படைகிறார்கள். எதிலிருந்து மக்கள் அருவறுப்படைகிறார்களோ, எதிலிருந்து மனிதர்கள் நோவினை அடைகிறார்களோ, அதிலே இருந்து மலட்டுமார்களும் அவர்களுக்கும் தொந்தரவு ஏற்படுகிறது. எனவேதான் அந்த வெள்ளப்பூட்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம். ஏனங்கு மறக்குமார்கள் மூமினான ஜிங்கல் இருப்பார்கள். அறிவறுப்பு மனிதருக்கு மாத்திரமல்ல, எதிலிருந்து மனிதன் சி என்று ஒதுங்குகிறானோ அதிலிருந்து மலக்குமார்களும் ஒதுங்குகிறார்கள். அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மொத்தமான ஆதாரங்களையும் வைத்து உறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது சுத்தமான ஹராம். இதை விற்கலாமா? விற்பது கிடையாது. ஆனால் கேட்டு வருகிறார்கள், வைக்காமல் வியாபாரம் செய்ய முடியாது. இதை விட்டால் அதனுடைய கூலி என்ன? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ இதா ஹர்ரம அலா கௌமின் அக்ல ஷைஇன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு உம்மத்திற்கு ஒரு விடயத்தை ஹராமாக்கி விட்டான் என்றால், எதையெல்லாம் சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை ஹர்ரம அலைஹிம் சமனஹு, அந்த ஹராமான பொருளை சாப்பிடவில்லை, அதை விற்று பணம் வாங்கி அந்த பணத்தின் மூலமாக இவர் சாப்பிடுகிறார் என்றால் அதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மதுவை ஹராமாக்கினான், பன்றியுடைய இறைச்சியை ஹராமாக்கினான், செத்த பிராணிகளை அல்லாஹ் ஹராமாக்கினான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் சொல்லிக் கொண்டு போகும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குறுக்கு கேள்வி கேட்டார். தேவையான கேள்வியும் கூட. யா ரசூலல்லாஹ், செத்த பிராணிகளை சாப்பிடுவது தானே ஹராம்? ஆம். ஆனால் அந்த பிராணிகளில் இருந்து வருகின்ற கொழுப்பு இருக்கிறதே, செத்தவைகள், அந்த கொழுப்பை எடுத்து சில பேர் கப்பல்களுக்கு முலாம் பூசுவதை நான் பார்த்திருக்கிறேன், தெறிக்காமல் இருப்பதற்காக, அது ஒரு ஷைனிங்காக வேண்டி. சில பேர் வீடுகளில் இருக்கின்ற விளக்குகளுக்கு அதை எண்ணெயாக உருக்கி ஊற்றி அந்த விளக்கை எரிக்க வைப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். சாப்பிடவில்லை, செத்தவைதான், இது பிரச்சனை இல்லையா என்று கேட்டதும் உடனடியாக தடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம் உடைய ரிவாயத். கூடாது இப்னு அப்பாஸே, கவனமாக கேள், யகூதிகள் இதைத்தான் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இறந்தவைகளை ஹராமாக்கினான். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சாப்பிடுவதைத்தானே ஹராமாக்கி இருக்கிறான் என்று அவைகளை விற்று அந்த பணத்தை எடுத்து அதன் மூலம் வாழ்க்கை நடத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை கியாமத்து வரைக்கும் சபித்து விட்டான். ஒரு கோழி செத்து இருக்கிறது என்றால் அதை எங்களுக்கு சாப்பிட முடியாது, புழைப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்றால் ஒரு அந்நியர் வந்து கேட்கிறார், 500 ரூபாய் தருகிறேன், அதை தாருங்கள், நாம் விற்று விடுவோமா? பணத்தை நாம் அழகான முறையில் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போவோமா? மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, சாராயத்தை விற்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு மோசமான ஒரு பாவம் தான் இந்த புகைத்தலும். இதை விட்டு இந்த பணத்தை எடுத்து எப்படி எங்களுடைய சிறு குழந்தைகள் சிரிக்க சிரிக்க அவர்கள் சாப்பிடுகின்ற சாக்லேட்டுகளையும் அவர்களுடைய தீன் பண்டங்களையும் நாம் வாங்கிக் கொடுக்கிறோம், அவர்கள் உடுத்துகின்ற அவர்கள் அணுகின்ற ஆடைகளை நாம் வாங்கிக் கொடுக்கிறோம். ஹராமாக சம்பாதித்து ஒரு மனிதன் ஒரு ஆடை வாங்குகிறான். அல் கபா என்று ஹதீஸ் வருகிறது. 10 திருகம் பொறுமதியான ஆடை, 9 திருகம் ஹலால், 90 வகையான சாமான் இருக்கிறது கடையில். அதனால் தான் எல்லாவற்றாலும் சம்பாதிக்கிறார். அதிலே 1 வீதம் சிக்கரத்தும் இருக்கிறது. இந்த 10 ரூபாயோடு சிக்கரத்துடைய 1 ரூபாயும் கலந்து அந்த ஷேட் வாங்கப்படுகிறது. அந்த ஷேட் உடப்பில் இருக்கும் வரைக்கும் அதோட தொழுகை எந்த தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான கனவான்கள் என்பார் இஸ்லாமிய சகோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீ இந்த நேரம் பேசுவது அல்ல, ஆக மோசமானது. ஆனால் ஒன்றை மட்டும், நாம் அனைவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அஜல் உங்களை எப்படி தேடி தேடி துரத்தி வருகிறதோ, மவுத், அதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க்கும் உங்களை தேடிக்கொண்டே வருகிறது. விற்பனை செய்கின்ற சிக்கரத்தை நிறுத்திய காரணத்தினாலே எங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கு ஏதாவது குறைந்து விடுமா? சத்தியமாக குறையாது. எங்களுக்கு வர வேண்டிய ரிஸ்க்கு வராத வரைக்கும் மலக்குள் மோ எங்களுடைய ரூகை கைப்பற்றுவதற்கு ஹராம். இந்த அசைக்க முடியாத ஈமான் எங்களுக்கு இருக்கவே. கண்ணியமான கனவான்களே, ஒரு அழகான சிறிய ஊர், இந்த பிரதேசம், எல்லோரும் சேர்ந்து நிர்வாகம், கடை வியாபாரிகள், ஊரில் உள்ள முக்கியமானவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், புத்திஜீவிகள், ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அதை அடியோடு எங்களுடைய ஊரிலே இருந்து அதை நிறுத்த வேண்டும். எங்களுடைய எதிர்கால சிறுவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நெருப்பு தணலை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்றிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆபாசமான காட்சிகளை பார்த்து பழகி கெட்டு போகிறார்கள். அவர்களுக்கென்றொரு ஒரு கொன்பொருளை, ஒரு அழகான ஒரு கண்காணிப்பை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற மோசமான பாவங்களின் மூலம் அவர்கள் ஈடுபடுவதை விட்டும் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறோம். பாடசாலைகளிலே நாம் கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த எங்களால் முடியுமான இந்த அறிவறுப்பான ஒவ்வொரு பாவத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாமலாக்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் எங்களோடு கொண்டிருக்கின்ற கோபப்பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக அந்த அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாழா எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிய தாய்மார்கள் தகப்பன் பெற்றோர்கள் அனைவர்களுடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்து தருவாயாக. எங்களுடைய கல்வியை போதித்து எங்களுக்கு இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்திய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி பறக்க செய்வாயாக. யாழ்ல நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யாழ உனக்கு வெறுப்பான காரியங்களில் நாமும் வெறுப்படைய கிருபை செய்வாயாக. என்னென்ன அமல்கள் உனக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதை நாமும் விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுக்கு ஒரு நோய் பிடித்திருக்கிறது ரஹ்மானே. என்னென்ன காரியங்களை நீ வெறுக்கிறாயோ அதில் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது யா அல்லாஹ். இது மோசமான உள்ளங்களுக்கு அடையாளம் யா அல்லாஹ். நீ என்னென்ன காரியங்களை விரும்புகிறாயோ அதை செய்வதற்கு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது ரஹ்மானே. இந்த நோய் பிடித்த உள்ளங்களை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் யா அல்லாஹ். உள்ளங்களுடைய ரப்பு நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. எங்கள் உள்ளங்களை உன் வழிபாட்டின் பக்கம் திசை திருப்பி விடுவாயாக. பாவத்தை விட்டும் எங்கள் உள்ளங்களை நீ பாதுகாத்து தூரமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. முன் உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களை நீ பாதுகாத்து ரஹ்மானே. முஸ்லிம்கள் தொழுகின்ற பள்ளி வாசல்களை பாதுகாத்து யா அல்லாஹ். உன்னுடைய மார்க்க கல்வி போதிக்கப்படுகின்ற மதரசாக்களை பாதுகாத்து ரஹ்மானே. யாழ் இஸ்லாத்தை பாதுகாத்து யா அல்லாஹ். இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். விசேஷமாக எங்களுடைய நாட்டு முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கிற ரஹ்மானே. தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் தலை குனிய வேண்டிய ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கிவிட்டாய் யா அல்லாஹ். அச்சமற்ற அந்த நிம்மதியான சூழலை நீ கலத்தி விட்டாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், அதை தொடர்ந்து வைத்து விடாது ரஹ்மானே. நாம் செய்த பாவத்தை நாம் உன்னிடத்திலே மொழிகிறோம் யா அல்லாஹ். இது நாம் செய்த பாவம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எவ்வளவுதான் நாங்கள் பாவம் செய்தாலும் எங்களை விட மோசமான அந்நியர்களிடத்தில் நீ எங்களை ஒப்படைத்து விடாது யா அல்லாஹ். அவர்கள் மூலம் எங்களுக்கு தண்டனை தந்து விடாது ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறோம் யா அல்லாஹ். வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு நாம் பாவம் செய்தாலும் உன்னுடைய ரஹமத் எங்கள் பாவங்களை விட விசாலமானது யா அல்லாஹ். உன்னுடைய மகபுரத் எங்களுடைய பாவங்களை விட விசாலமானது ரஹ்மானே. நீயே எங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்ற தாயை விட நீ எங்களோடு பன்மடங்கு இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அதை உன்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து சொல்லியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்கள் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் தவறு செய்தால் அதற்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் யா அல்லாஹ். அல்லது விரும்பினால் மன்னித்து விடுவோம் யா அல்லாஹ். யாரோ மூன்றாவது ஒரு மனிதன் வந்து எங்களுடைய குழந்தையை அழத்துவதையோ அல்லது அடிப்பதையோ நாம் விரும்ப மாட்டோம் ரஹ்மானே. அதே மாதிரி எங்களுடைய தாயை விட இரக்கமுள்ள உன்னிடத்தில் கையேந்துகிறோம் யா அல்லாஹ். நாம் செய்கின்ற பாவத்தின் மூலம் அன்னியர்களை வைத்து எங்களுக்கு தண்டனை தந்து விடாது யா அல்லாஹ். எங்களுடைய பெண்களின் ஆடைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான உறவுகளை பாதுகாத்து யா அல்லாஹ். முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்கத்தை நீ பாதுகாத்து யா அல்லாஹ். கண்ணியத்தை நீ தந்து யா அல்லாஹ். யாழ் இந்த உலகத்தில் உன்னை வணங்க மறுக்கும் காபிர்கள் யா அல்லாஹ். நீ கொடுக்கும் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ கொடுக்கும் தண்ணீரை இலவசமாக குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ படைத்த வானத்திற்கு கீழால் நீ படைத்த பூமிக்கு மேலால் நிம்மதியாக வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். ஆனால் ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்து உனக்கு ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குஃப்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சரி, பிற சிலைகளை வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டால் உன்னை தொழுகின்ற எங்களை குறையாக பார்க்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய கடுமையான உத்தரவு ஹலால் ஹராமை பேண வேண்டும் என்பதை மோசமாக பார்க்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களும் உன்னை வணங்க மறுப்பதோடு இல்லாமல் நாங்களும் உன்னை வணங்க கூடாதாம் யா அல்லாஹ். நீ எதுவரைக்கும் பொறுமையோடு இருக்கப் போகிறாய் ரஹ்மானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆட்சி? இந்த ஃபிரௌனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அதிகாரம்? ஏன் இவ்வளவு பெரிய சொத்து செல்வம்? அப்பாவி மக்கள் இவர்களை பார்த்து தங்களுடைய மார்க்கத்தை விட்டு வைக்கும் வரைக்கும் நீ பொறுமையோடு இருக்கப் போகிறாயா என்று உருக்கமாக உன்னிடத்தில் துஆ கேட்டார்கள் யா அல்லாஹ். உன் தஜல்லியாத்து குலுங்கியது யா அல்லாஹ். அந்த ஃபிரௌனை ஒரே நொடியிலே நீ பூண்டோடு அழித்து நாசமாக்கினாய் யா அல்லாஹ். அதே சக்தி இன்னும் உன்னிடத்தில் இருக்கிறது ரஹ்மானே. நாம் உன்னிடத்திலே கையேந்துகிறோம் யா அல்லாஹ். நாம் எந்த பாவத்தையும் பெரிதாக செய்யவில்லை யா அல்லாஹ். உன்னை சரியாக கொஞ்சம் அமல் பாதத்திலே எங்களுடைய சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறதை பார்த்து சகிக்க முடியாமல் பொறாமைக்காரர்கள் யுத்தத்துடைய நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அப்பாவி அந்நியர்களுடைய உள்ளத்தையும் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இட்டுக்கட்டான பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை தவிர இதை யாரிடத்திலும் எங்களால் முறையிட முடியாது ரஹ்மானே. ஏனென்றால் அவர்கள் இந்த முறை கை வைத்திருப்பது முஸ்லிம்களில் மீது அல்ல ரஹ்மானே, நேரடியாக உன்னோடு மோதுகிறார்கள் யா அல்லாஹ். உன் அழகான திருநாமத்தை அசிங்கமான மிருகத்திலே போட்டு அதை காலால் உதைத்து பாதையை இழுத்துக் கொண்டு போகிறார்கள் யா அல்லாஹ். சில அப்பாவி மக்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய ரப்பு உங்களுடைய அல்லாஹ் எங்கே போனான் என்று கேட்கிறார்கள் யா அல்லாஹ். யாழ் மக்களுக்கு ஹிதாயத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது ரஹ்மானே. இந்த உலகத்திலே இது போன்ற அநியாயத்தை எந்த காபிர்களும் செய்யல யா அல்லாஹ். நூறு ஃபிரௌன் கூட செய்யல யா அல்லாஹ். அசிங்கமான வார்த்தைகளால் உன்னை திட்டுகிறார்கள் யா அல்லாஹ். உன் தூதரை குறை சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். உன் மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறார்கள் ரஹ்மானே. அதை உன்னிடத்திலே சொல்லாமல் வேறு யாரிடத்திலே எங்களுக்கு சொல்ல முடியும் ரஹ்மானே? முஸ்லீம்களையும் உண்மையான முஸ்லீம்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. இவ்வளவு நடந்தும் பள்ளி வாசலின் பக்கம் ஒதுங்காத மோசமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் யா அல்லா, யா அல்லா, அவர்களை நீ பள்ளி வாசலின் பக்கம் திசை திருப்பி விடுவாயாக. அதிகமான அமளிபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. எவ்வளவோ துவா கேட்டோம் ரஹ்மானே. இந்த பெரும்பான்மை சமூகம் இது இன்று நேற்று அல்ல யா அல்லா. இன்னும் ஓரிரு வருடத்திலே அவர்கள் செய்த அநியாயத்திற்கு 100 வருடம் பூர்த்தியாகிறது யா அல்லா. 1915 எங்களுக்கு கை வைத்தார்கள் ரஹ்மானே. நாம் செய்கின்ற பாவத்தில் தான் இது நடைபெறுகிறது என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் 83 இன்னும் ஒரு காபிரான சிறுபான்மைக்கு அநியாயம் செய்தார்கள் யா அல்லா. அநியாயக்காரர்களை இந்த உலகத்தில் நீ விட்டு வைக்க மாட்டாய் யா அல்லா. அநியாயம் இழைக்கப்பட்டவன் காபிராக இருந்தாலும் அவனுடைய பதிலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களை தூதர் சொல்லியிருக்கிறார்கள் யா அல்லா. அநியாயம் இழைக்கப்பட்டவன் காபிராக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் முஸ்லீம்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறோம் யா அல்லா, அவமதிக்கப்படுகிறோம் யா அல்லா, அகௌரவப்படுத்தப்படுகிறோம் யா அல்லா. யா அல்லா, நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ரஹ்மானே. யார் யாருக்கெல்லாம் ஹிதாயத் இருக்கிறதோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்தருள்வாயாக. இந்த உலகமே இஸ்லாத்திற்கு வந்தாலும் ஒரே ஒரு மனிதன் தான் இஸ்லாத்திற்கு வரவில்லை, அப்படி என்றிருந்தால் அது இந்த சஃப்வானாகத்தான் இருக்கும் என்று குரல் கொடுத்த அந்த சஃப்வானையே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் புனிதமான இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஏற்பாட்டை நீ செய்தாய் ரஹ்மானே. உன்னுடைய ஏற்பாட்டில் யாருக்கெல்லாம் ஹிதாயத் இருக்கிறதோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தருள்வாயாக. யாருக்கெல்லாம் அந்த ஹிதாயத் இல்லையோ யா அல்லா, ஒரு மோசமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா, சின்ன தக்கிலும் பாலகர்களுக்கு கூட இஸ்லாத்தை பற்றி விரோதத்தையும் குரோதத்தையும் அவர்கள் முடித்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா. இந்த நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இந்த பாவத்தை எப்பொழுது செய்தார்களோ அப்பொழுதுதான் அவர்களை பூந்தோடி உலகத்தை விட்டு அழித்து நாசமாக்கினா யா அல்லா. அப்பொழுதுதான் அந்த நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்படி துஆ கேட்டார்கள் யா அல்லா, இவர்களும் காபிராக இருக்கிறார்கள், வளர்கின்ற அந்த சிறார்களையும் இவர்கள் காபிராக்கிறார்கள், ஒரு குழந்தை பிறந்தாலும் அது காபிராகத்தான் பிறக்கும் என்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள் ரஹ்மானே என்று உலகத்திலே முறையிட்ட பொழுது இந்த உலகத்தையே பூந்தோடு அழித்து அவர்களை இல்லாமலாக்கி இந்த பூமியை சுத்தமாக்கினா யா அல்லா. என்னென்ன நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் என்னென்ன தவறான பாவங்களை செய்தார்களோ அத்தனை பாவங்களையும் செய்து அதைவிட மேலதிகமான கேவலங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்கள் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லா. ஒரு நல்ல ஒரு முடிவை அதி சீக்கிரத்தில் நீ இவர்களுக்கு கொடுக்கிறியா அல்லா. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லா. இந்த உலகத்தில் நாம் இறுதியாக ஒரு மூச்சை விடப்போகிறோம் ரஹ்மானே. அது எப்படி வரும் என்று எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. எப்படி வந்தாலும் கடனோடு மூத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. அந்த உலகத்தில் நாம் பேசுகின்ற இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்து விடாமல் சத்தம் போட்டு சொல்லிக் கொண்டிருக்கும் நிலைமையிலே சிரித்த முகத்தோடு மௌத்துக்கு முகம் கொடுக்கும் அந்த நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com. For more lectures visit slhub.com.